إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وبعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم يسر اللهم يسر கண்ணியத்திற்கும் மதிப்பிற்குரிய அல்லாஹுடைய அடியார்களே, அல்லாஹு தஆலாவை பயந்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹுவின் பயத்தை கொண்டு உபதேசித்தவனாக இந்த ஜும்ஆ ஹுதுபாவை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹுவை பயந்த நல்ல மக்களில், அல்லாஹுடைய மார்க்கத்தை பேணி வாழக்கூடிய நல்ல மக்களில், அல்லாஹுடைய சட்ட வரம்புகளை மீறாமல் வாழக்கூடிய நல்லோரில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய புனித மாதங்களில் நாம் இருக்கின்றோம். குறிப்பாக ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு நாமோ நம்மில் நமது உறவினர்களோ தயாராகிக் கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்திலே பெரும்பாலும் ஹஜ்ஜுடைய சட்ட நுணுக்கங்களை பற்றி அறியாமல் மக்கள் இருக்கின்ற காரணத்தால் ஹஜ்ஜுடைய சட்ட நுணுக்கங்களை பற்றி ஓரளவுக்கு தெளிவுபடுத்துவது கடமையாக இருக்கின்ற அந்த அவசிய காரணத்தினால் தொடர்ந்து ஹுதுபாவிலே நாம் ஹஜ்ஜுடைய ஒழுக்கங்களை பற்றி, ஹஜ்ஜுடைய ருக்குன்கள் வாஜிபுகளை பற்றி பேசி வருகின்றோம். சென்ற ஜும்ஆக்களுடைய ஒரு சுருக்கத்தை ஆரம்பத்தில் உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தியவனாக, இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்களை நாம் பார்ப்போம். ஆரம்பமாக நாம் பேசும்போது ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய ருக்குனுகள், அதாவது எதை விடுவதால் அந்த வணக்கமே நிறைவேறாமல் போய்விடுமோ அதற்கு ருக்குன் என்று சொல்லப்படும். அத்தகைய ருக்குன்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது உம்ராவிற்கு மூன்று ருக்குனுகள், ஒருவர் உம்ராவை நிறைவேற்ற வேண்டும் என்றால் இந்த மூன்று ருக்குனுகளை கண்டிப்பாக அவர் செய்தாக வேண்டும். இந்த மூன்று ருக்குனுகள் இல்லாமல் அவருடைய உம்ரா நிறைவேறாது. அந்த மூன்று ருக்குனுகள் என்ன? இஹ்ராம். இஹ்ராமுடைய நிலையில்தான் கண்டிப்பாக அவர் உம்ராவை நிறைவேற்ற வேண்டும். இரண்டாவதாக தவாஃப், காபாவை ஏழு முறை அவர் சுற்றியாக வேண்டும். மூன்றாவதாக சஈ, சஃபா மர்வா, இந்த இரண்டு மலைகளுக்கிடையிலே ஏழு முறை கண்டிப்பாக அவர் ஓடியாக வேண்டும். இந்த மூன்றும் உம்ராவுடைய ருக்குனுகள். இந்த மூன்று ருக்குனுகள் அப்படியே ஹஜ்ஜுக்கும் வரும். இந்த மூன்று ருக்குனுகள் அப்படியே ஹஜ்ஜுக்கும் வரும். ஹஜ்ஜிலே நான்காவதாக ஒரு ருக்குன் இருக்கிறது. ஹஜ்ஜிலே நான்காவதாக ஒரு ருக்குன், அதாவது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது போன்று ஹஜ்ஜுடைய நான்காவது ருக்குன் அரஃபாவிலே தங்குவது. ஹஜ்ஜுடைய நான்காவது ருக்குன் அரஃபாவிலே தங்குவது. அதாவது சுருக்கமாக என்னவென்றால், உம்ராவிற்குரிய அந்த மூன்று ருக்குன்கள் அப்படியே ஹஜ்ஜுக்கும் வரும். அதாவது ஹஜ்ஜை இஹ்ராமோடுதான் நிறைவேற்ற வேண்டும், ஒன்று. இரண்டாவது ஹஜ்ஜுடைய ருக்குன் கட்டாய கடமையான தவாஃப், அதாவது பிறை பத்து அன்றோ அல்லது பத்துக்கு பிறகோ செய்யக்கூடிய தவாஃப் ஜியாரா, பிறகு அதற்கு பிறகு செய்யக்கூடிய சஈ, சஃபா மர்வா, இரண்டு மலைகளுக்கு இடையிலே ஓடக்கூடிய அந்த சஈ, மூன்றாவது. அடுத்து அதாவது சொல்லும் போது இதை நான் முந்தி சொன்னாலும் உம்ராவோடு ஒட்டி சொல்கின்ற காரணத்தால் இதற்கு முன்பாக ஒரு ருக்ன் இருக்கிறது, அதாவது இஹ்ராமிற்கு அடுத்ததாக, அதாவது பிறை 9 அன்று கண்டிப்பாக அவர்கள் அரஃபாவிலே சிறிது நேரமாவது தங்க வேண்டும். ஆக ஹஜ்ஜிலே 4 ருக்னுகள் இருக்கின்றன, உம்ராவிலே 3 ருக்னுகள் இருக்கின்றன. இந்த 3 ருக்னுகள் ஹஜ்ஜுக்கும் பொதுவானது. ஹஜ்ஜிலே அதிகப்படியான ஒரு ருக்ன் அதாவது அரஃபா மைதானத்திலே தங்குவது. அடுத்ததாக நாம் பேசும்போது ஹஜ்ஜு உம்ராவுடைய வாஜிபுகளை பற்றி பேசினோம். ஹஜ்ஜு உம்ராவுடைய வாஜிபுகள், அதாவது ருக்ன் என்று சொன்னால் எதை விடுவதால் அந்த அமலே மொத்தமாக வீணாகி விடுமோ, திரும்ப அந்த அமலை புதிதாக செய்துதான் ஆக வேண்டும், இல்லையே அதை செய்ததாகவே ஆகாது. ருக்னுகளில் எந்த ஒரு ருக்னை விட்டாலும் அதை முடித்ததற்கு பிறகுதான் அவருக்கு நினைவுக்கு வருகிறது என்றால் அதற்கு பரிகாரம் இல்லை, அதை புதிதாக செய்தாக வேண்டும். வாஜிப் என்பது அதை விடுவதால் இபாதத்திலே குறை ஏற்படும், அந்த குறையை நாம் ஏதாவது பரிகாரங்களை கொண்டு சீர் செய்து கொள்ளலாம். உதாரணமாக தொழுகையில் ஏற்படக்கூடிய அந்த வாஜிபை விடுவதால் தொழுகையில் ஏற்படக்கூடிய குறையை சஜிதா சஹுவின் மூலமாக செய்வது போன்றும். அதுபோன்றுதான் ஹஜ் உம்ராவிலே நாம் கவனிக்க வேண்டிய பேண வேண்டிய அந்த வாஜிபுகள், ஹஜ் உம்ராவிலே நாம் பேண வேண்டிய அந்த வாஜிபுகள் என்னவென்று சொன்னால், முதலாவதாக உம்ராவிலே பேண வேண்டிய வாஜிபுகள், 2 வாஜிபுகள் இருக்கின்றன. உம்ராவிலே பேண வேண்டிய வாஜிபுகள், 2 வாஜிபுகள் இருக்கின்றன. ஒன்று என்ன, அந்த குறிப்பிடப்பட்ட எல்லையாகிய மீக்காத்தில் இஹ்ராமை ஆரம்பிப்பது. இங்கே வித்தியாசத்தை புரிய வேண்டும், இஹ்ராம் உடைய நிலை என்பது வேறு, மீக்காத்திலே இஹ்ராமை ஆரம்பிப்பது என்பது வேறு. ஒரு மனிதர் மீக்காத்தை கடந்து விட்டார், அவருக்கு அதற்கு பிறகுதான் நினைவுக்கு வருகிறது. ஒன்று அவர் மீக்காத்திற்கு திரும்ப சென்று அங்கிருந்து இஹ்ராமை ஆரம்பிக்க வேண்டும். அப்படி அதற்கு வாய்ப்பு இல்லை என்றால் எந்த இடத்தில் அவருக்கு நினைவு வருகிறதோ அங்கிருந்தே தன்னுடைய இஹ்ராமை அவர் ஆரம்பிக்க வேண்டும். தல்பியாவை கூறி அந்த மீக்காத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்ட அந்த இடத்திலே இஹ்ராமை ஆரம்பிக்காத அந்த குற்றத்திற்காக வேண்டி அவர் பரிகாரம் செய்வார். அப்ப மீக்காத்திலே இஹ்ராமை ஆரம்பிப்பது இது வாஜிபாக இருக்கிறது உம்ராவிலே. அதுபோன்றுதான் உம்ராவிலே மற்றொரு வாஜிப் முடியை இறக்குவது, சஈக்கு பின்பாக முடியை இறக்குவது. ஆக உம்ராவிலே இந்த 2 வாஜிபுகளை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். ஒன்று மீக்காத்திலே இஹ்ராமை ஆரம்பிப்பது, இரண்டாவது உம்ரா முடித்ததற்கு பிறகு மொட்டை அடிப்பது அல்லது முடியை குறைத்துக் கொள்வது. அடுத்து ஹஜ்ஜுடைய வாஜிபுகள் என்று பார்க்கும் பொழுது 7 வாஜிபுகள் ஹஜ்ஜிலே இருக்கின்றன. ஒன்று இது போன்றுதான், மீக்காத்திலே இஹ்ராமை ஆரம்பிப்பது, இரண்டாவதாக மொட்டையடிப்பது அல்லது முடியை குறைத்துக் கொள்வது, மூன்றாவதாக அரஃபா மைதானத்திலே பிறை 9 அன்று தங்கும்போது முழுமையாக தங்குவது, மதியத்திலிருந்து சூரியன் மறைகின்ற நேரம் வரை தங்குவது, இது வாஜிப். ஏற்கனவே உங்களுக்கு கூறினோம் அரஃபாவிலே தங்குவது ருக்ன் என்பதாக. அது எந்த அளவு, அந்த அரஃபாவில் தங்குவது நிறைவேறக்கூடிய அளவிற்கு சில நிமிடங்களாவது தங்கி இருப்பது இது கட்டாய கடமை. மதியத்திலிருந்து சூரியன் மறைகின்ற வரை முழுமையாக தங்கியிருப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்தது போன்று, பிறை 9 மதியத்திலிருந்து சூரியன் மறைகின்ற நேரம் வரை, அதாவது மகரிபுடைய நேரம் வருகின்ற வரை தங்கியிருப்பது, இது வாஜிபாகும். அடுத்ததாக 5வது, அதாவது பிறை 10 அன்று, பிறை 10 அன்று அதிகாலை, அதாவது நாம் முஸ்தலிஃபாவிலிருந்து புறப்பட்டு வந்திருப்போம், நேரடியாக அங்கே ஜம்ரத்துல் அக்கபாவிலே சென்று கல் எறிவது. அதுபோன்று மற்ற 3 நாட்களில் பிறை 11, பிறை 12, பிறை 13 ஆகிய இந்த 3 நாட்களிலே சூரியன் சாய்ந்ததற்கு பிறகு, அதாவது லுஹருடைய நேரம் வந்ததற்கு பிறகு மூன்று ஜம்ராக்களிலே கல்லெறிவது, இது வாஜிபாகும். இது ஐந்தாவது. ஆறாவது, இந்த மூன்று இரவுகளிலும் மினாவிலே தங்கி இருக்கக்கூடிய நாட்கள், 11 அதாவது 10 பிற்பகுதி, 12 பிற்பகுதி, 12 பிற்பகுதி, இந்த மூன்று இரவுகளிலே மினாவிலே தங்கி இருப்பது. அதுபோன்று நாம் 8 அன்று வருகிறோம் அல்லவா, அதுபோன்று அரஃபாவுடைய முந்திய இரவு, இப்படி இந்த இரவுகளிலே மினாவிலே தங்கி இருப்பது, இதுவும் வாஜிபுகளிலே ஒன்று. ஆறாவதாக தவாஃபுல் விதா, ஏழாவதாக தவாஃபுல் விதா, அதாவது யார் ஒருவர் ஹஜ்ஜுக்காக உம்ராவுக்காக வருகிறார்களோ, யார் ஒருவர் ஹஜ்ஜுக்காக வருகிறார், உம்ராவிற்கு தவாஃபுல் விதா கிடையாது, ஹஜ்ஜுக்காக வரக்கூடியவர்கள் ஹஜ்ஜை முடித்ததற்கு பிறகு, ஹஜ்ஜுக்காக வருபவர்கள் ஹஜ்ஜை முடித்ததற்கு பிறகு அவர்கள் கடைசியாக காபத்துல்லாவை தவாப் செய்துவிட்டு செல்ல வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது விஷயத்திலே மாதவிடா ஏற்பட்ட பெண்களுக்கு அனுமதி கொடுத்தார்கள். அப்படி பெண்களுக்கு மாதவிடா ஏற்பட்டு விடுமையானால் அவர்கள் தவாஃபுல் விதா அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டது, அவர்கள் செய்ய வேண்டிய அவசியமில்லை. மற்றபடி கண்டிப்பாக லா யன்ஃபிரன் அஹதுன் ஹத்தா யகூன ஆகிரு அஹ்தீஹி பில் பைத், உங்களில் யாரும் மக்காவிலிருந்து புறப்பட வேண்டாம் இறுதியாக அவர் காபாவை சந்திக்கின்றவரை. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவாஃபுல் விதாஐ ஆண்களுக்கு கட்டாயமாக்கினார்கள். அதுபோன்று சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு, எந்த பெண்களுக்கு தொழுகை இல்லாத நேரம் வந்துவிட்டதோ அவர்களுக்கு மட்டும் மன்னிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே ஹஜ்ஜுடைய இந்த வாஜிபுகள் என்று நாம் பார்க்கும் பொழுது, உம்ராவிலே சொன்ன அந்த இரண்டு வாஜிபுகள் உள்பட, அதாவது மீகாத்திலே இஹ்ராமை ஆரம்பிப்பது, முடிந்ததற்கு பிறகு ஹல்க் முடியை இறக்குவது அல்லது முடியை குறைப்பது, அத்தோடு சேர்த்து ஹஜ்ஜிலே நாம் கவனிக்க வேண்டிய வாஜிபுகள் என்பது, அரஃபாவுடைய தினத்திலே சூரியன் மறைகின்ற நாள் வரை மறைகின்ற நேரம் வரை தங்கி இருப்பது, பிறகு முஸ்தலிஃபாவிலே நான்காவது விடுபட்டு விட்டது, நான்காவது முஸ்தலிஃபாவுடைய இரவு முஸ்தலிஃபாவிலே தங்கியிருப்பது, அதற்கு பிறகு ஐந்தாவதாக ஜம்ரத்துல் அக்கபாவிலே பிறை 10 அன்று கல்லெறிவது, பிறை 11 அன்று மூன்று ஜம்ராக்களுக்கும், சிறிய ஜம்ரா, நடு ஜம்ரா, பெரிய ஜம்ரா, இந்த மூன்று ஜம்ராக்களுக்கும் பிறை 11 பிறை 12 பிறை 13 கல்லெறிவது, பிறை 10 அன்று ஒரே ஒரு ஜம்ராவுக்கு மட்டும்தான், அந்த பெரிய ஜம்ரா என்று சொல்வார்கள் மக்காவிற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த ஜம்ராவிற்கு மட்டும் 10 அன்று கல்லெறிவது, இது ஐந்தாவது. ஆறாவதாக மினாவுடைய இரவுகளிலே மினாவிலே தங்கியிருப்பது. ஏழாவது தவாஃபுல் விதா. இந்த ஹஜ்ஜுடைய வாஜிபுகளை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த ஏழு விஷயங்களில் ஹஜ்ஜு செய்யும் பொழுது ஏதாவது ஒன்று நம்மிடமிருந்து தவறிவிட்டால் அதற்காக கண்டிப்பாக அவர் ஒரு குர்பானி, ஒரு பிராணியை அறுத்து அந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஆகவேதான் இதற்கு வாஜிப் என்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்து கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜு உம்ராவிலே நாம் பேண வேண்டிய முஸ்தஹப்பான விஷயங்கள், அதாவது விரும்பத்தகுந்த விஷயங்கள் எந்த ஒன்றை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வமூட்டி இருக்கின்றார்களோ, எதை செய்வதால் நமக்கு நன்மையை வாக்களித்திருக்கின்றார்களோ, எதை விடுவதால் அது குற்றமாக ஆகிவிடும், அதற்கு பரிகாரம் செய்தாக வேண்டும் என்று கட்டாயமாக்கவில்லையோ, அவற்றை தான் நாம் சுன்னத் என்பதாக, முஸ்தஹப் என்பதாக சொல்லுகின்றோம். இந்த ஹஜ் உம்ராவிலே நிறைய முஸ்தஹப்புகள், நிறைய ஒழுக்கங்கள், சுன்னத்துகள் இருக்கின்றன. அவற்றிலே குறிப்பாக நாம் சிலவற்றை இங்கே பார்ப்போம். முதலாவதாக உம்ராவிற்கு செல்பவர் அல்லது ஹஜ்ஜுடைய அந்த ஹஜ்ஜுல் இஃப்ராது போன்ற ஹஜ்ஜை ஆரம்பிப்பவர்கள், அதற்கு தவாஃபுல் குதூம் என்பதாக சொல்லப்படும். அவர்களுடைய அந்த முதல் தவாஃபிலே, உம்ராவுக்காக செல்பவர்களுடைய அந்த முதல் தவாஃபிலே, அதாவது ஆண்கள் இஹ்ராம் வெள்ளை ஆடை அணிந்திருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள் அல்ல, இவர்கள் ரமுல் இல்திபா என்ற இரண்டு சுன்னத்துகளை அவர்கள் பேண வேண்டும். இல்திபா என்றால் என்ன? இஹ்ராமுடைய ஆடையை வலது புஜம் தெரியும்படி, வலது புஜத்தினுடைய கீழ்புறத்திலிருந்து இஹ்ராமுடைய ஆடையை அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். பொதுவாக இங்கிருந்து அவர்கள் மீகாத்திலிருந்து இஹ்ராம் அணிந்து செல்லும் பொழுது தங்களுடைய உடலை முழுமையாக மறைத்திருப்பார்கள். காபத்துல்லாவிற்கு சென்று தவாஃபை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அந்த மேல் ஆடையை அவர்கள் வலது புஜத்தினுடைய கீழ்ப்பக்கத்திலிருந்து எடுத்து வந்து இடது பக்கத்தினுடைய தோள்பட்டையிலே போட்டு அவர்கள் அதை சொருகிக் கொள்வார்கள். வலது புஜம் தெரிய வேண்டும். இதை இல்திபா என்று சொல்லப்படும். அடுத்ததாக ரமுல், அதாவது பாதங்களை நெருக்கமாக வைத்து குதித்து ஓடுவது, இதற்கு பெயர் ரமுல் என்று சொல்லப்படும். அதாவது தவாஃபுடைய முதல் மூன்று சுற்றில் இதை கண்டிப்பாக செய்தாக வேண்டும். ஏழு சுற்றுகளுக்கும் புஜம் திறந்திருக்கும். அதற்கு பிறகு அவர் மக்காமை இப்ராஹிமுக்கு அருகிலே சென்று தவாஃபுடைய சுன்னத்தை தொழும்போது அந்த புஜத்தை அவர் மறைத்துக் கொள்வார். அதுவரை அந்த புஜம் திறந்திருக்க வேண்டும். இந்த இரண்டு அமல்களும், அதாவது தவாஃபை ஆரம்பிக்கும் போது ஒரு ஆண் இஹ்ராமுடைய ஆடையை புஜத்திற்கு வலது புஜத்திற்கு கீழாக மாற்றிக்கொள்வது இல்திபா என்று சொல்லப்படும். இதுவும் சுன்னா, முஸ்தஹப்பான ஒரு விஷயம். பிறகு தவாஃபிலே ரமுல் செய்வது, இதுவும் முஸ்தஹப்பான விஷயம். அதுபோன்று தவாஃபுடைய அந்த இபாதத்தை ஆரம்பிக்கும் போது அல்லது தவாஃபுக்கு நடுவிலே ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவது, இது கட்டாயமல்ல, இதுவும் சுன்னத்தான சிறப்பான ஒன்று. அப்படி முத்தமிட முடியவில்லை என்றால் தொட்டு அந்த கையை முத்தமிடுவது, அல்லது கையாலும் தொட முடியவில்லை என்றால் ஏதாவது தடியால் அந்த ஹஜருல் அஸ்வதை தொட்டு அந்த தடியிலிருந்து எந்த இடம் ஹஜருல் அஸ்வதை பட்டதோ அதை முத்தமிடுவது. அப்படி முடியவில்லை என்றால், முத்தமிடுவதற்கு முடியவில்லை, கையாலும் தொட முடியவில்லை, தடியாலும் தொட முடியவில்லை என்றால் இஷாரா செய்வது, ஹஜருல் அஸ்வதை நோக்கி இஷாரா செய்வது, இது முஸ்தஹப், சிறப்பான விஷயமாகும், கட்டாயம் அல்ல. அதுபோன்று ஹஜருல் அஸ்வதுடைய அந்த நேர்கோட்டிற்கு நேராக நம்ம வரும் பொழுது தவாஃபை ஆரம்பிக்கும் போதும் ஒவ்வொரு அந்த சுற்று முடியும் பொழுதும், ஏனென்றால் தவாஃப் என்பது ஹஜருல் அஸ்வதிலே ஆரம்பித்து ஹஜருல் அஸ்வத் வருகின்ற வரை ஒரு சுற்று, இது போன்று ஏழு சுற்றுகள் சுற்ற வேண்டும். காபத்துல்லாவிலே ஹஜருல் அஸ்வத், அதாவது காபத்துல்லாவுடைய கதவுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த ருக்னுல் ஹஜருல் அஸ்வத் என்று சொல்வார்கள், அந்த கருப்புக்கள், அங்கிருந்துதான் தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். அங்கிருந்து முழுமையாக காபாவை இடப்பக்கமாக சுற்றி வந்து ஹஜருல் அஸ்வத் வந்தால் ஒரு சுற்று முடியும். இது போன்று ஏழு சுற்றுகள் சுற்ற வேண்டும், அப்போது ஒரு தவாஃப் முடியும். இந்த தவாஃபிலே அந்த ஹஜருல் அஸ்வதிலிருந்து ஆரம்பிக்கும் போதும், அதுபோன்று ஹஜருல் அஸ்வதை முடிக்கும் பொழுது, ஒவ்வொரு தடவை ஹஜருல் அஸ்வதிற்கு நேராக நாம் வரும் பொழுதும் தக்பீர் சொல்வது, இதுவும் முஸ்தஹப்பாகும். அதுபோன்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழக்கமாக பிரியமான ஒரு விஷயங்களில் ஒன்றுதான், ஹஜருல் அஸ்வதிற்கு முந்தி ஒரு மூலை இருக்கிறது, அதற்கு பெயர் அர்ருக்னுல் யமானி என்று சொல்வார்கள். அந்த ருக்னுல் யமானிக்கு அருகிலே செல்வதற்கு நமக்கு வாய்ப்பு இருந்தால் வலது கையால் அந்த மூலையை தடவுவது, ஒரே ஒரு முறை வலது கையை கொண்டு அந்த மூலையை தடவுவது, இதுவும் முஸ்தஹப்பாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹுவிலே இந்த இரண்டு மூலைகளை தவிர வேறு மூலைகளை, அதாவது வேறு பகுதிகளை, வேறு சுவர்களையோ மற்ற இடங்களையோ அவர்கள் தொட்டு தடவியதை நான் பார்த்ததில்லை என்று இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கின்றார்கள். காபத்துல்லாவிற்கு நெருக்கமாக சமீபமாக சென்று, எவ்வளவு க்ளோஸாக நீங்கள் சென்று நின்று துவா கேட்க முடியுமோ அவ்வளவு சிறந்தது. ஆனால் காபத்துல்லாவை தொட்டு தொட்டு தடவிக்கொள்வதோ, அதனுடைய திரையை பிடித்து தொங்குவதோ, இது நமது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி செய்யவில்லை. அவர்களுடைய தோழர்கள், பின்னால் வந்த தாபியீன்கள் யாரும் செய்யவில்லை. இது பொதுமக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயல் என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்து அன்பானவர்களே, தவாஃப் முடிந்ததற்கு பிறகு, ஒரு தவாஃப் எப்போது முடியும்? காபத்துல்லாவை ஏழு முறை சுற்றுவதால் ஒரு தவாஃப் முடியும். தவாஃப் முடிந்ததற்கு பிறகு அந்த தவாஃப் ஃபர்தான தவாஃபாக இருந்தாலும் சரி, உம்ராவுடைய தவாஃபை போல அல்லது ஹஜ்ஜுடைய தவாஃபை போல, எப்போதெல்லாம் நீங்கள் ஒரு தவாஃப் செய்வீர்களோ, எப்போதெல்லாம் தவாஃப் செய்வீர்களோ, அது இஹ்ராமுடைய நிலையில் செய்தாலும் சரி அல்லது மற்றபடி நஃபிலான பொதுவான தவாஃபுகள் எப்போதெல்லாம் செய்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு தவாஃபிற்கு பிறகு இரண்டு ரக்காத்து தொழுவது, இதுவும் சுன்னா, முஸ்தஹப்பான ஒன்று, மறந்து விட்டால் தப்பில்லை. ஏன் நாம் சுன்னத் வாஜிப் என்று பிரித்து இப்போது தெளிவாக உங்களுக்கு நினைவூட்டுகிறோம் என்றால், அங்கு மார்க்கத்தை அறியாத மக்கள் சின்ன சின்ன செயல்களுக்கெல்லாம், அதாவது அது தவறி விடுவதற்கெல்லாம் உடனடியாக சென்று நீங்கள் ஒரு தமு கொடுத்து விடுங்கள், அதாவது ஒரு பலிப்பிராணியை நீங்கள் அறுத்து குர்பானி கொடுங்கள் என்பதாக அங்கே தவறான ஃபத்வாக்கள் சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் ருக்குன் என்றால் என்ன, எதை விட்டால் இபாதத்து நிறைவேறாது, எதை விட்டால் பரிகாரம் கொடுக்க வேண்டும், அதுதான் வாஜிப். இப்போது நாம் பார்த்து வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் முஸ்தஹப், சுன்னத்தான விஷயங்கள். வேண்டும் என்று விடுவது பாவமாகிவிடும். மறதியிலே ஒருவர் விட்டுவிட்டார் என்றால் அது குற்றமாகாது. இதை எவ்வளவு கவனமாக ஒரு மனிதர் செய்வாரோ அந்த அளவுக்கு இவருக்கு அல்லாஹ்விடத்திலே நன்மைகள் கிடைக்கும். ஆகவே தவாஃபிற்கு பிறகு இரண்டு ரக்காத்துகள் தொழுவது இதுவும் சுன்னா, முஸ்தஹப்பான ஒரு விஷயம். அதுபோன்றுதான் உம்ராவில இருக்கும் பொழுது தவாஃபு முடித்ததற்கு பிறகு, இரண்டு ரக்காத்து தொழுததற்கு பிறகு ஜம்சம் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு அருகிலே சென்று ஜம்சம் தண்ணீர் குடிப்பது. அதுபோன்று நாம் செய் ஒன்று சொன்னோம் அல்லவா, ருக்குன்களிலே வரக்கூடிய ஒரு அமல். அந்த செய் செய்யும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய அந்த சஃபா மர்வா மலை, அந்த இரண்டு மலையில் அந்த மலைகளுக்கு மேல் ஏறி நிற்பது, அந்த மலைகளுக்கு கீழாக நீங்கள் சுற்றி வந்தாலே ஃபர்து நிறைவேறிவிடும், ருக்குனு நிறைவேறிவிடும். அந்த மலைகளுக்கு மேலே ஏறி நிற்பது இது சுன்னாவான விஷயம். பிறகு அந்த மலைகளுக்கு மேல் ஏறி நின்று கிபிலாவை முன்னோக்கியவர்களாக, லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைன் கதீர், லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு அன்ஜஸ வஹ்தஹு வநஸர அபுதஹு வஹஸமல் அஹ்ஸாப வஹ்தஹு. இந்த திக்ரை செய்வது, பிறகு துஆ கேட்பது, பிறகு இந்த திக்ரை சொல்வது துஆ கேட்பது, பிறகு இந்த திக்ரை சொல்வது துஆ கேட்பது, இவ்வாறு மூன்று முறை இந்த திக்ருகளை ஓதுவதும், ஒவ்வொரு முறை திக்ர சொன்னதற்கு பிறகு துஆ கேட்பதும் இதுவும் முஸ்தஹப்பான ஒன்று. அதுபோன்று சஹி செய்யும் போது சஃபா மர்வா இரண்டு மலைகளுக்கு இடையிலே சஹி செய்யும் பொழுது அந்த பச்சை விளக்குகளை கொண்டு அடையாளமிடப்பட்ட அந்த பகுதிகளிலே ஆண்கள் குறிப்பாக மிக விரைவாக விரைந்து ஓடுவது இதுவும் முஸ்தஹப்பான ஒன்று. அதுபோன்று பிற எட்டு அன்று, குறிப்பாக ஹாஜிகளுக்கு பிற எட்டு அன்று லொஹருக்கு முன்பாகவே, கவனியுங்கள், பிற எட்டு அன்று லொஹருக்கு முன்பாகவே மினாவிலே சென்று லொஹர் அசர் மகரிப் ஆகிய அந்த தொழுகைகளை அங்கே தொழுவது, அங்கே தங்கியிருப்பது பகல் நேரத்திலேயே இதுவும் முஸ்தஹப்பான ஒன்று. அதுபோன்று அதாவது விடிந்தால் அரஃபாவுடைய நாள், அந்த நாள் முழுக்க பிற எட்டு என்று பகலிலே நீங்கள் சென்று விடுவீர்கள், லொஹர் அசர் மகரிப் வரை அங்கே இருப்பீர்கள். அதுபோன்று இஷாவிலிருந்து இஷா சுபுகும் அங்கே தொழுதுவிட்டு அரஃபாவிற்கு புறப்படுவது முஸ்தஹப். இஷா சுபுகை தொழுதுவிட்டு சுபுகத்தில் சூரியன் உதித்ததற்கு பிறகு அரஃபாவிற்கு செல்வது முஸ்தஹப். ஏதாவது ஒரு நிர்பந்தத்தால், இப்போது பெரும்பாலும் அந்த நிர்பந்தத்தை நாம் பார்க்கிறோம், அதிகமான ஹாஜிகள் வருகின்ற காரணத்தினால், பஸ்ஸுகளுடைய தட்டுப்பாடுகளினால், அதாவது இரவினுடைய நடுநிசிக்கு பிறகு அங்கு உள்ள முஅல்லிம்கள் ஹாஜிகள் புறப்படுவதற்கு ஏற்பாடு செய்து பஸ்ஸுக்கான அந்த டைம் டேபிள் நேரம் குறித்து கொடுத்து விடுவார்கள். ஆகவே பெரும்பாலும் இப்போதுள்ள காலங்களிலே இரவினுடைய பிற்பகுதியிலேயே ஹாஜிகள் மினாவிலிருந்து அரஃபாவிற்கு புறப்பட்டு விடுகிறார்கள். இது குற்றமல்ல, ஆனால் அந்த சுபுகு வரை தங்கியிருப்பது சுன்னா முஸ்தஹப்பாகும். ஏதாவது நிர்பந்தத்தால் இது விடுபட்டால் தவறில்லை, ஆனால் சும்மா வசதிக்காக வேண்டிய இரவிலேயே மினாவிலிருந்து புறப்பட்டு அரஃபாவிற்கு சென்று விடுவதை தவிர்க்க வேண்டும். அதுபோன்றுதான் அதாவது பிறை பதினொன்று, பத்து அன்று அல்ல, பத்து அன்று ஜம்ராவிலே முஸ்தலிஃபாவிலிருந்து நாம் வந்ததற்கு பிறகு கல்லறிவோம், அதற்கு பிறகு நேராக குர்பானி கொடுக்க சென்று விடுவோம், அல்லது குர்பானிக்கு நாம் அரசாங்கத்திலேயே அதற்குரிய அந்த தொகையை கட்டியிருந்தால் முடியை இறக்கிக் கொள்வோம். ஆகவே பிறை பத்து அன்று ஜம்ராவிலே கல்லறிந்ததற்கு பிறகு அங்கே துவாக்கள் கிடையாது. பிறை பதினொன்று, பிறை பன்னிரண்டு, பிறை பதிமூன்று, பிறை பதினொன்று, பிறை பன்னிரண்டு, பிறை பதிமூன்று, இந்த பகல்களிலே ஒருவர் மினாவிலே தங்கியிருப்பார். தங்கியிருந்து லொஹருடைய நேரம் வரை அவர் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். லொஹருடைய நேரம் வந்தவுடன், அங்கிருந்து புறப்பட்டு அவர் ஜம்ராவிற்கு வருவார். முதலாவதாக சின்ன ஜம்ரா இருக்கும், பிறகு நடு ஜம்ரா, கடைசியாக பெரிய ஜம்ரா. இந்த மூன்று ஜம்ராக்களில் முதல் ஜம்ராவிலே ஏழு கற்களை எரிய வேண்டும். ஏழு கற்களை எரிந்ததற்கு பிறகு துவா கேட்பது. கற்களை எரிவது வாஜிப், கவனிக்க வேண்டும். எரிந்ததற்கு பிறகு துவா கேட்பது, இது முஸ்தஹப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜம்ராக்களிலே கல்லெறிந்ததற்கு பிறகு நீண்ட நேரம் நின்று துவா கேட்டிருக்கிறார்கள். முதல் ஜம்ராவிலே துவா கேட்பார், இரண்டாவது ஜம்ராவிலே கல்லெறிந்ததற்கு பிறகு துவா கேட்பார், மூன்றாவது ஜம்ராவில் கல்லெறிந்ததற்கு பிறகு துவா கேட்காமல் திரும்பி விடுவார். மூன்று நாட்களில் மினாவிலே தங்கியிருப்பார்கள். இறுதியாக ஹஜ்ஜை முடித்ததற்கு பிறகு பிறை 11, பிறை 12, பிறை 13, இந்த மூன்று நாட்களிலும் சூரியன் நடுநிசியை சாய்ந்ததற்கு பிறகு, லொஹருடைய நேரம் வந்ததற்கு பிறகு ஹாஜிகள் கல் எறிவதற்காக புறப்படுவார்கள். கல் எறிவது வாஜிபான செயல். கல் எரிந்ததற்கு பிறகு அங்கே நின்று துவாக்கள் கேட்பது, முதல் ஜம்ராவிலே கல் எறிந்ததற்கு பிறகு துவா கேட்பது, அது முஸ்தஹப். இரண்டாவது ஜம்ராவிலே கல் எறிந்ததற்கு பிறகு துவா கேட்பது முஸ்தஹப். மூன்றாவது ஜம்ராவில், மக்காவிற்கு அருகில் உள்ள கடைசி ஜம்ரா, பெரிய ஜம்ரா என்று சொல்லப்படும் அந்த இடத்திலே கற்களை எரிந்ததற்கு பிறகு அங்கே நிற்காமல் உடனடியாக திரும்பிவிட வேண்டும். அன்பானவர்களே, இவையெல்லாம் குறிப்பாக முஸ்தஹப்பான விஷயங்கள் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும். அதுபோன்று இந்த ஹஜ்ஜு உம்ராவுடைய இஹ்ராம், யார் ஒருவர் ஹஜ்ஜு உம்ராவுக்காக இஹ்ராமுடைய அந்த நிலையை பேணி விடுவாரோ, இஹ்ராமுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுவாரோ, அவர் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய 9 விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதிலே முதலாவதாக, தன்னுடைய உடலில் உள்ள எந்த பகுதியில் உள்ள முடியையும் வெட்டுவதோ பிடுங்குவதோ கூடாது. தன்னுடைய உடலில், தலையிலேயோ அல்லது ஆண்கள் தாடியிலேயோ மீசையிலேயோ, உடலில் உள்ள எந்த பகுதியில் உள்ள முடியை சிரைப்பதோ அல்லது கையால் பிடுங்குவதோ கூடாது. அதுபோன்று நகங்களை வெட்டுவது கூடாது. நறுமணம் பூசுவது, பெண்கள் ஆண்கள் இரு பாலாரமே நறுமணம் பூசுவது, உடலிலும் பூசக்கூடாது, இஹ்ராமுடைய ஆடையிலும் பூசக்கூடாது. நறுமணம் என்று சொன்னால் எதிலிருந்து ஒரு நல்ல சுமல், நல்ல வாடை வீசுமோ அந்த எந்த ஒரு பொருளையுமே அவர் பயன்படுத்தக்கூடாது. எந்த அளவுக்கு என்றால், அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், உணவிலே ஏலக்காய் சேர்ப்பதை கூட தவிர்க்க வேண்டும் என்று. உணவிலே நறுமணமான பொருளாகிய ஏலக்காய் சேர்ப்பதை கூட தவிர்க்க வேண்டும். அதுபோன்றுதான் இந்த பேஸ்ட் யூஸ் பயன்படுத்தக்கூடியவர்கள், பல பேஸ்டுகள் பெரும்பாலும் நல்ல நறுமணம் உள்ள பேஸ்டுகள் வருகின்றன, அவற்றை தவிர்த்து நறுமணம் இல்லாத சாதாரண அந்த டூத் பேஸ்டுகளைத்தான் பயன்படுத்த வேண்டும். அதுபோன்று சோப்புகள், ஷாம்புகள் கண்டிப்பாக இவற்றிலே நறுமணங்கள் பெரும்பாலும் கலந்திருக்கின்றன. சில சோப்புகள், ஷாம்புகள் அங்கே மக்காவிலே, மதினாவிலே விற்பனைக்கு இருக்கின்றன. அவை வெறும் சுத்தப்படுத்தக்கூடியதாக இருக்கும், அதிலே எந்த விதமான நறுமணமும் இருக்காது. அப்படிப்பட்ட சோப்புகளை, ஷாம்புகளை பயன்படுத்துவது தவறில்லை. நீங்கள் குளிக்கலாம், எத்தனை முறை வேண்டுமானாலும் இஹ்ராமுடைய நிலையிலே உங்களுடைய அழுக்குகளை தேய்த்து குளிக்கலாம். அப்படி குளிக்கும் போது தலைமுடியிலிருந்தோ உடலிலிருந்தோ முடிகள் கொட்டுவதாலோ முடிகள் விழுவதாலோ அது தவறு கிடையாது. வேண்டுமென்று தெரிந்த நிலையிலே முடிகளை பிடுங்கக்கூடாது. சீவலாம், சீவும் போது முடி உதிர்வதால் தப்பு கிடையாது. ஆக இஹ்ராமுடைய நிலையிலே தடுக்கப்பட்ட 9 விஷயங்களில் முதலாவதாக, தலைமுடியையோ அல்லது உடலில் உள்ள முடியையோ பிடுங்குவது, சிரைப்பது, நகங்களை வெட்டுவது, நறுமணம் பூசுவது. நான்காவதாக, ஆண்கள் தங்களுடைய தலையை மறைப்பது. அதுபோன்று முகத்தை மறைப்பதும் இதில் அடங்கும். பெண்களை பொறுத்தவரை அவர்கள் தலையை மறைத்திருப்பார்கள், முகத்தை அதற்கென்று உள்ள அந்த முகத்திரையை கொண்டு மறைத்துக் கொள்ள மாட்டார்கள். பெரிய துப்பட்டா அல்லது பெரிய தாவாணி வைத்துக் கொள்வார்கள். ஆண்களுக்கு அருகிலே செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலோ அல்லது ஆண்கள் தங்களுக்கு அருகிலே வரக்கூடிய நிலை ஏற்பட்டாலோ அந்த பெரிய துப்பட்டாவை தலைக்கு மேலிருந்து முகத்தின் மீது தொங்க விட்டுக் கொள்வார்கள். மற்றபடி முகத்தின் மீது கட்டியவர்களாக, திரையை கட்டியவர்களாக அவர்கள் முகத்தை மூட மாட்டார்கள். அதுபோன்று ஆண்கள் குறிப்பாக தைக்கப்பட்ட ஆடைகளை அணிவது, இஹ்ராமுடைய ஆடை என்பது தைக்கப்படாத இரண்டு வெள்ளை நிறை ஆடைகள். இதை தவிர்த்து விட்டு சட்டைகளையோ பேண்ட்டுகளையோ அல்லது பைஜாமாக்களையோ இது போன்று அணிவதை ஆண்கள் தவிர்க்க வேண்டும். அதுபோன்று வேட்டை பிராணிகளை வேட்டையாடுவது இதையும் தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக திருமண ஒப்பந்தங்கள் செய்வது, திருமண பேச்சுவார்த்தைகள் செய்வது இதுவும் தடுக்கப்பட்ட ஒன்று. அதுபோன்று மனைவிகளோடு சென்றிருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இல்லறம் சேர்வதோ அல்லது அது சம்பந்தமாக மனைவிகளிடத்தில் பேசுவதோ விளையாடுவதோ இவையெல்லாம் தடுக்கப்பட்ட ஒன்று. ஆக இந்த 9 விஷயங்கள் தடுக்கப்பட்ட ஒன்று. இவற்றிலே எந்த ஒன்றையாவது அவர் தெரிந்த நிலையில் வேண்டுமென்று செய்துவிட்டால் அதற்காக பரிகாரம் கொடுத்தாக வேண்டும். அதிலே குறிப்பாக கடைசியாக இருக்கக்கூடிய அதாவது மனைவியிடத்தில் இல்லறம் சேர்வது, அவர் ஹஜ்ஜுடைய நேரத்திலே அப்படி செய்துவிட்டால் அவருடைய ஹஜ்ஜே வீணாகிவிடும், திரும்ப அவர் ஹஜ் செய்ய வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். ஆக இந்த விஷயங்களை நாம் கவனத்திலே வைக்க வேண்டும். அல்லாஹுடைய இந்த மார்க்கம் என்பது தெளிவான ஒன்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு அழகாக தெளிவுபடுத்தி சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹுடைய தீனிலே முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எதை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் கட்டாயமாக்கினார்களோ அவற்றை மிக பேணுதலோடு செய்ய வேண்டும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கூறுவதாக நமக்கு சொன்னார்கள், ரப்புல் ஆலமீன் கூறுவதாக ஹதீஸ் குதுசி, மா தக்ரப இலைய அபுதுன் அஃதல மிம்ம அஃதரல்து அலைஹி, நான் கடமையாக்கிய ஒரு கட்டாய கடமையை நிறைவேற்றுவதை விட ஒரு நெருக்கமான வழி இல்லை அடியான் என்னை வந்து சேருவதற்கு, என்னுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு. இன்று பலரை பாருங்கள், ஃபர்துகளை எல்லாம் விட்டு விடுவார்கள், ஃபர்துகளிலே அலட்சியம் செய்வார்கள், நஃபில்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஐங்கால ஃபர்தான தொழுகையில் எத்தனை பேர் அலட்சியம் செய்வார்கள், ஆனால் அதே நேரத்திலே ரமதான் மாசத்திலே 27 கிழமை அன்று, அந்த 27 கிழமை இறைவனுடைய இஷாவுக்கு கூட முக்கியத்துவம் இருக்காது, அதனுடைய இரவு தொழுகை நஃபிலான தொழுகைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டிருப்பார்கள். இது ஒரு சின்ன உதாரணம். இது போன்று நிறைய உதாரணங்களை சொல்லலாம். ஃபர்துகளை வீணாக்கி இருப்பார்கள், ஜக்காத்தை வீணாக்கி இருப்பார்கள், சதக்காவிலே ஆர்வம் இருக்கும். ஜக்காத்திற்கு பிறகுதான் சதக்கா, ஃபர்தான ஐங்கால தொழுகைக்கு பிறகுதான் நஃபிலான தொழுகை. ஆகவே ஃபர்துகளை நிறைவேற்றுவதிலே கூடுதல் கவனம் வேண்டும், அலட்சியம் அறவே இருக்கக்கூடாது. அடுத்ததாக வாஜிப். இந்த வாஜிபை கொண்டு நம்முடைய தொழுகை பூர்த்தி அடைகிறது. வாஜிபை விடுவதால் அந்த தொழுகையிலே இபாதத்துகளிலே குறை ஏற்படுகிறது. அடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிக நன்மைகளை அல்லாஹுடைய அடியார்கள் பெற வேண்டும் என்பதற்காக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய ஒழுக்க மாண்புகள், சிறப்புகள், இவற்றை தான் சுன்னா முஸ்தஹப் என்று சொல்கிறோம். இந்த சுன்னா முஸ்தஹப்புகளை ஒரு முஸ்லிம் எந்த அளவு ஆர்வத்தோடு ஆசையோடு பின்பற்றுவாரோ, அவற்றை நிறைவேற்றுவாரோ, அவருடைய இறை நம்பிக்கை, அவருடைய ஈமானுடைய அளவு கூடிக்கொண்டே போகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தப்அல் லிமா ஜுத்து பிஹி, உங்களுடைய ஆசை, மன ஆசை நான் கொண்டு வந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியதாக மாறுகின்ற வரை நீங்கள் மூமினாக முடியாது, அதாவது முழுமையான மூமினாக ஆக முடியாது. எந்த அளவு ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை நாம் பேண வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தின்படி நம்முடைய இபாதத்துகளை அமைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ நம்முடைய ஈமான் முழுமையடைகிறது. அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புகுமுல்லாஹ வயக்ஃபிர் லக்கும் துனூபகும் வல்லாஹு கஃபூரூர் ரஹீம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், மக்களே நீங்கள் அல்லாஹுவை நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், நபியை பின்பற்றுங்கள். அப்படி நபியை நீங்கள் பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை மன்னித்து விடுவான். அல்லாஹு தஆலா மகா மன்னிப்பாளன், பெரும் கருணை உடையவன். கண்ணியத்திற்குரியவர்களே, குறிப்பாக இந்த ஹஜ்ஜுடைய அமல்களிலே இல்மு இல்லாமல் வரக்கூடிய மக்கள், ஆழமான மார்க்க கல்வி இல்லாமல் வழி நடத்தக்கூடிய வழிகாட்டிகளின் மூலமாக தவறான காரியங்களை செய்வதை, பிதஅத்தான காரியங்களை செய்வதை, ஏன் ஷிர்கான காரியங்களை செய்வதை அங்கே நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு நுணுக்கமாக கண்காணித்து போதித்தார்கள் என்பதை ஒரு ஹதீஸில் இருந்து நீங்கள் தெரியலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய ஹஜ்ஜத்துல் விதாயிலே அரஃபாவில் இருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபா வந்தார்கள். முஸ்தலிஃபாவிலே அங்கே தங்கி இரவு துவா செய்ததற்கு பிறகு அங்கே காலையில் சுபுகு தொழுகையை முடித்துவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தின் மீது வருகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அந்த சிறுவர் அப்போது 10 அல்லது 11 வயது இருக்கும். அந்த வயதிலே அந்த சிறுவரை பாருங்கள், ரசூலுல்லாஹுடைய ஹஜ்ஜை கற்றுக்கொள்ள வேண்டும் ரசூலுல்லாஹுவிடம் இருந்து என்ற அந்த ஆசையோடு அவர் நடந்து வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்திலே இருக்கிறார்கள். ரசூலுல்லாவிற்கு உதவ வேண்டும் என்பதற்காகவே ரசூலுல்லாஹுவிற்குள் சேர்ந்து அவர் வந்து கொண்டே இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்தலிஃபாவிற்கும் மினாவிற்கும் அருகிலே இடையிலே ஒரு இடம் வந்தவுடனே சொல்லுகிறார்கள், இப்போது எனக்காக இப்னு அப்பாஸே நீ கற்களை எடுப்பாயாக, இப்னு அப்பாஸே இப்போது நீ எனக்காக கற்களை எடுப்பாயாக. இங்கே ஒரு விஷயத்தை கவனியுங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறை 10 அன்று கல் எறிவதற்காக எங்கே கல் எடுத்தார்கள், முஸ்தலிஃபாவிலிருந்து புறப்பட்டதற்கு பிறகு கல் எடுத்தார்கள். நீங்கள் ஹஜ்ஜுக்கு சென்றால் பார்க்கலாம், ஒரு கூட்டம் அரஃபாவிலேயே கல்லை தேடிக் கொண்டிருப்பார்கள், இன்னொரு கூட்டம் முஸ்தலிஃபாவிலே இரவிலே தங்கிக் கொண்டிருக்கும் பொழுது தூங்க வேண்டிய நேரம், பிறகு காலையிலே துவா செய்ய வேண்டிய நேரம், அந்த இடத்திலே கற்களை தேடிக் கொண்டிருப்பார்கள். அதுவும் எத்தனை கற்கள், 10வது அன்று எரிய வேண்டிய 7 கற்களை மட்டுமல்ல, 11, 12, 13 ஆகிய 3 நாட்களுக்கும் எரிய வேண்டிய 21 கற்கள், இப்படி 3 நாட்களுக்கும் எரிய வேண்டிய கற்களை அங்கே பொறுக்கிக் கொண்டிருப்பார்கள். அத்தனை இபாதத்துகளையும் விட்டு விடுவார்கள். இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்களை எடுக்க சொல்லிவிட்டு இப்னு அப்பாஸிடம் சொல்கிறார்கள், தன்னுடைய விரலை சுட்டி காட்டி இது போன்ற அளவுள்ள சிறிய பொடிக்கற்களை இப்னு அப்பாஸ் எனக்கு எடுத்துக்கொடு என்று சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் 7 பொடிக்கற்களை ரசூலுல்லாஹிவிற்கு எடுத்து தருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கற்களை எடுத்து உயர்ந்த ஒட்டகத்தின் மீது, தன்னுடைய அதுபா ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருக்கிறார்கள். அந்த ஒட்டகத்திற்கு மேலிருந்து தன்னுடைய கையை உயர்த்தி இப்படி காட்டினார்கள், பாருங்கள் மக்களே, இந்த அளவுள்ள கற்களை தான் நீங்கள் எடுத்து எரிய வேண்டும். பிறகு சொன்னார்கள், உங்களுக்கு முன் உள்ள சமுதாயம் இஸ்ரவேலர்கள் எப்போது வழிகட்டார்கள், எப்போது அழிந்து நாசமானார்கள் தெரியுமா, தங்களுடைய மார்க்கத்தில் வரம்பு மீறும் போது, தங்களுடைய மார்க்க சட்டங்களில் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதர்களும் எந்த அளவை நிர்ணயித்தார்களோ, எந்த அளவை குறிப்பிட்டார்களோ அதற்கு அதிகமாக பேணுதல் என்று, கூடுதல் ஆசை என்று செய்யும் போது அவர்கள் அழிந்து நாசமானார்கள். எனவே ஜம்ராவிலே கல்லெறியக்கூடிய வர நீங்கள் இந்த அளவு பொடிக்கற்களை எடுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சுல்லாலிசிலும் சஹி புகாரியுடைய அறிவிப்பிலே வருகிறது, இவ்வளவு தெளிவான எச்சரிக்கையை கொடுத்ததற்கு பிறகு கூட இன்றைய ஹாஜிகளுடைய அறியாமையை பாருங்கள். செருப்பை கழட்டி வீசக்கூடியவர்கள் எத்தனை பேர் தெரியுமா, பெரிய பெரிய கற்களை எடுத்துக்கொண்டு வரக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா, கட்டைகளை, மரக்கட்டைகளை எடுத்துக்கொண்டு வந்து வீசக்கூடியவர்கள் எவ்வளவு பேர் தெரியுமா. அதுபோன்ற இன்னும் ஒரு விஷயம், 7 கற்கள் என்றால் எண்ணி சரியான நினைவோடு தக்பீர் கூறி அந்த 7 கற்களை மட்டும்தான் எரிய வேண்டும். சில என்ன செய்வார்கள், இன்னும் 4 கல், இன்னும் 5 கல்ல கையில வச்சுப்பாங்க, எரிவாங்க, கவனமா எரியறதில்லை. எரியும் போது வேகம் இருக்குமே தவிர திக்ருகள் இபாதத்துகளுடைய நினைவுகள் அங்கே இருக்காது. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்டார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அல்லாஹ்வுடைய தூதரே, மினாவிலே தங்குகிறோமே, சஃபா மர்வா 2 மலைகளுக்கு இடையிலே ஓடுகிறோமே, ஜம்ராக்களிலே கல் எறிகிறோமே, இதனுடைய நோக்கம் என்ன, தாத்பரியம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மினாவிலே தங்குவதும் சஃபா மர்வா மலைகளுக்கு இடையிலே ஓதுவதும் ஓடுவதும் ஜம்ராக்களிலே கல்லெறிவதும் லி இகாமத்தி திக்ரில்லாஹ், அல்லாஹ்வுடைய நினைவை உங்களது உள்ளத்திலே உறுதிப்படுத்துவதற்காக அல்லாஹ் கொடுத்த வணக்கங்கள். பலர் என்ன நினைக்கிறார்கள், அந்த ஜம்ராஸ்களிலே ஷைத்தான் உட்கார்ந்திருப்பதை போல, ஷைத்தானுக்கு கல்லெறிய செல்கிறோம், ஷைத்தானுக்கு கல்லெறிய செல்கிறோம். அன்பானவர்களே, இந்த வார்த்தையே முதலில் தவறான வார்த்தை. ஷைத்தானுக்கு கல்லெறிய போகிறோம் என்று சொல்வதே மிகப்பெரிய தவறான ஒரு வார்த்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தங்களது குழந்தையை அறுப்பதற்காக எடுத்துச் செல்லும் போது அந்த இடத்திலே சைத்தான் தோற்றம் அளித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கற்களால் தக்பீர் கூறி அவனை எரிந்தார்கள். அவ்வளவுதான். இப்போது நாம் அந்த இடத்திலே கல்லெறிவது அல்லாஹுவை நினைவு கூறுவதற்காக. இந்த இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சைத்தானை தோற்கடித்து ஈமானை தனது உள்ளத்திலே உறுதிப்படுத்தினார்களோ அந்த இடத்தில் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து அந்த ஈமானை நமது உள்ளத்திலே உறுதிப்படுத்துவதற்காக கல்லெறிகிறோமே தவிர, அந்த இடத்திலே இப்போதும் சைத்தான் இருக்கிறான், நான் எனது கல்லால் அவனை மண்டையை உடைக்கப் போகிறேன், அவனை கொல்லப் போகிறேன் என்பதற்காக அல்ல. இந்த எண்ணத்தை கொண்டு அவர்கள் வருகின்ற காரணத்தினால்தான் அவர்கள் தங்களது ரூம்களிலிருந்து தங்களது டென்ட்களிலிருந்து புறப்படும் பொழுது ஏதோ பெரிய போருக்கு போற மாதிரி வருவாங்க, பயங்கரமான ஆக்ரோஷத்தோடு. ஏன் சைத்தானுக்கு கல்லெறிய போறோம், சைத்தானுக்கு கல்லெறிய போறோம்னு சொன்னவன இந்த சைத்தான் தானே நம்ம இத்தனை நாளா வடிகெடுத்துக்கிட்டுறான், இன்னைக்கே இவனை கொண்டு போட்டுற வேண்டும். அந்த மாதிரி முட்டாள்தனமான ஆக்ரோஷங்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, என்ன செய்வார்கள், ஏழு கற்களை வச்சிருப்பாங்க. இதை எரியும் போது கவனம் இருக்கிறதில்ல, திக்ர் இருக்கிறதில்ல, சரியான அந்த கவனம் இருப்பதல்ல, கோபத்துல எரிவாங்க. எரிஞ்சதுக்கு பிறகு எத்தனை எரிஞ்சிருக்கோன்னு தெரியாது. கையில எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு கல் வச்சிருப்பாங்க, பத்து கல், அவங்கவுங்க அவங்களுடைய கணக்குப்படி எடுத்து மொத்தமா எல்லாத்தையும் எரிவார். எல்லாம் சேர்ந்து போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ். இது மார்க்கத்தை பரிகாசம் செய்வது, அல்லாஹுடைய தீனோடு விளையாடுவது. ஏழு கற்கள் என்றால் கவனமாக ஏழு கற்களை எரிய வேண்டும். ஏதோ கற்கள் மிஸ் ஆகிவிட்டது என்று சந்தேகம் வந்தாலோ அல்லது உண்மையிலேயே மறந்து விட்டாலோ அப்போது வேண்டுமானாலும் கூட மார்க்க சட்டம் என்ன சொல்கிறது, ஐந்து இருந்தீர்களா அல்லது நான்கா என்று சந்தேகம் ஏற்படுகிறது. அப்படி இருந்தால் குறைவான எண்ணிக்கையை வைத்துக் கொள்ள வேண்டும். ஐந்து நான்கு என்று சந்தேகம் வந்தால் நான்கு, ஆறா ஐந்தா என்று சந்தேகம் வந்தால் ஐந்து, ஏழா ஆறா என்று சந்தேகம் வந்தால் ஆறு. அப்போதும் கூட இப்படி உறுதி செய்து கொண்டு மிச்சத்தை தான் அடிக்க வேண்டுமே தவிர, கையில் வைத்திருக்கக்கூடிய அத்தனை கற்களையும் மொத்தமாக எரிந்து விடுவது என்பது இது மார்க்கத்தை பரிகாசம் செய்வது, மார்க்கத்தோடு விளையாடுவது. இப்படி கண்ணியத்திற்குரியவர்களே, பல பிதஅத்தான அனாச்சாரமான செயல்களை பார்க்கிறோம். அங்கே அரஃபாவிலே தங்கியிருக்கும் போது திக்ரு துவாக்கள் செய்வதிலே பலருடைய கவனம் இருக்காது. அந்த ஜபலுர் ரஹ்மா என்று அங்கே ஒரு மலை இருக்கிறது. அந்த ஜபலுர் ரஹ்மா என்று அந்த மலைக்கு பெயர் வந்தது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்ததல்ல, சஹாபாக்கள் வைத்ததல்ல, தாபிஈன்கள் வைத்ததல்ல, பின்னால் காலத்தில் ஏற்பட்ட ஒரு பெயர் அது, அவ்வளவுதான். அங்கே என்ன, அந்த மலைக்கு அருகிலே அரஃபா ஒன்றிய எல்லைக்குள் இருந்து கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவை முன்னோக்கி அரஃபாவுடைய அந்த மாலை பொழுதிலே துவா செய்தார்கள். அவ்வளவுதான். அரஃபாவிலே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் தங்கி துவா கேட்கலாம். ஆனால் பெரும்பாலான மக்கள் அறியாமையிலே அந்த மலைக்கு அருகில் வர வேண்டும் என்பதற்காக ஒரு முயற்சி, இரண்டாவது அருகில் வந்தாலும் கூட அந்த மலை மீது ஏறி துவா கேட்க வேண்டும் என்பதற்காக அடுத்த ஒரு முயற்சி. இப்படியாக எதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் காட்டவில்லையோ, எதை அவர்களுடைய வசதிக்கு ஏற்ப செய்தார்களோ அதிலே ஒரு தனி ஒரு சிரமத்தை எடுத்துக்கொண்டு தங்களுடைய இபாதத்துகளை தங்களுடைய நேரங்களை வீணாக்குவதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த விஷயங்களை நுணுக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு அவசியம். நாமும் இவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய நண்பர்களிலே யார் ஹஜ் பயணத்திற்காக செல்கிறார்களோ அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய விளக்கங்களை சரியாக கற்றுச் செல்லுங்கள், அதற்குரிய சரியான ஒரு புத்தகத்தோடு செல்லுங்கள் என்று நாம் அவர்களுக்கு நினைவூட்ட வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய வீட்டை நாடி வரக்கூடிய ஒவ்வொரு ஹாஜுக்கும் ஒவ்வொரு உம்ரா பயணிக்கும் பரிபூரணமான ஏற்றுக்கொள்ளப்பட்ட உம்ராவையும் ஹஜ்ஜையும் நசீபாக்குவானாக. அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம் லீ வ லகும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.